அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 21 நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தமிழகத்தில் அதிமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் புதிய அரசு அமைக்க ஆளுநரை சந்தித்து முதல்வர் ஜெயலலிதா உரிமை கோரியிருப்பது தொடர்பான செய்திகள், ஆந்திர மாநிலத்தில் உள்ள சேஷாச்சலம் வனப்பகுதியில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக ஆந்திர அரசால் நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள அறிக்கை பற்றிய செய்தி, இலங்கையில் நடைபெற்று வரும் மீட்பு பணி மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பான செய்திகள்,
ஆகவே அவர்களுக்கு நிவாரண பொருட்கள் தகுந்த முறையில் சென்றடைவதில்லை என்று தான் கூற வேண்டும், உரிய முறை
ஆகியவை கேட்கலாம்.
முதலில் செய்தி அறிக்கை, வாசிப்பவர்கள் தங்கவேல், மரியம் மைக்கேல்.
மத்திய தரைக்கடல் பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது 66 பயணிகளுடன் காணாமல் போன ஈஜிப்டியார் MS-804 விமான பாகங்களின் புகைப்படங்களை எகிப்திய இராணுவம் பதிவிட்டுள்ளது. மிக மோசமாக சேதமடைந்த இருக்கைகள், நீரில் மிதக்க உதவும் ஜாக்கெட்டுகளை இந்த புகைப்படங்கள் காட்டுகின்றன. வியாழக்கிழமை விமானம் கீழே விழுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் விமானத்தின் பல இடங்களில் புகை வெளியானதாக பிரான்சின் தேடுதல் அணியினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் பேசுகையில், ஈஜிப்ட் ஏர் விமான உபயோகத்திற்கு சொல்லப்படும் எந்த காரணத்தையும் விட்டுவிடுவதற்கில்லை என்று தெரிவித்துள்ளார். பிரான்சின் விபத்து புலனாய்வு முகமையின் பேச்சாளர் விமான தானியங்கி எச்சரிக்கை அமைப்பு அனுப்பிய செய்திகளை வைத்து பார்த்தால் தீப்பற்றி எரிய தொடங்கியதை குறிக்கிறது என்று தெரிவித்துள்ளார்.
உலக அளவில் தீவிரவாதத்தை சமாளிக்க நிதி ஆதரவு அளிக்கும் புதிய நடவடிக்கைகளுக்கு 7 தொழில்துறை நாடுகள் குழுவின் நிதி அமைச்சர்கள் இணங்கியுள்ளனர். உளவு தகவல் பகிர்வை அதிகரிப்பது, பன்னாட்டு உரிமை மற்றும் இடம் மாற்றங்களை வெளியிடுவதில் இறுக்கமான விதிமுறைகள், சொத்துக்களை முடக்குவதில் பெரும் ஒத்துழைப்பு ஆகியவற்றிற்கு ஒரு செயல் திட்டத்தை அவர்கள் வழங்கியுள்ளனர். அப்போது பேசிய பிரான்ஸ் நிதியமைச்சர், இந்த திட்டத்தை நாம் உடனடியாக செயல்படுத்த வேண்டியுள்ளது என்று கூறினார்.
Après les attentats de novembre et d'autres attentats qui avaient frappé
ஜப்பானில் கூடிய இந்த அமைச்சர்கள் நாணய மதிப்பை போட்டி போட்டு குறைப்பதை விலக்க வேண்டுமென கோரியுள்ளனர்.
பாலஸ்தீன அகதிகளுக்காக மத்திய கிழக்கு நாடுகளில் ஐநா மன்றத்தால் நடத்தப்படும் பள்ளிகளில் பாதிக்கும் மேற்பட்டவை கடந்த 5 தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டோ, சேதமடைந்தோ அல்லது பலவந்தமாக மூடப்பட்டோ உள்ளதாக ஐநா மன்றம் தெரிவித்துள்ளது. அதில் பெரிய அளவிலான பாதிப்பு சிரியாவில் தான் ஏற்பட்டிருப்பதாக பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது. ஐநாவால் நடத்தப்படும் பள்ளிகளில் பாதிக்கும் மேற்பட்டவை பயன்படுத்த முடியாத அளவுக்கு சேதமடைந்துள்ளது. சில பள்ளிகள் சேதமடைந்த நிலையில் சில பள்ளிகள் மோதல்களில் சிதைந்துவிட்டன. இன்னும் சில பள்ளிகள் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கான முகாம்களாக மாற்றப்பட்டுவிட்டன. இதனால் 1000 குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது.
இஸ்லாமிய ஆயுத குழுவான அல் ஷபாபுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொள்ளும் ஆளில்லா விமான தாக்குதலை வரவேற்பதாக சோமாலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மற்ற வகையான தாக்குதல்களை விட இத்தகைய தாக்குதலில் மனித உயிரிழப்புகள் மிகவும் குறைவாக இருப்பதால் அதை தாங்கள் வரவேற்பதாக சோமாலியா தெரிவித்துள்ளது. ஆளில்லா விமான தாக்குதல் மற்ற நாடுகளில் அதிக சர்ச்சைக்குரியதாக இருந்தாலும் சோமாலியாவில் குறைவாகத்தான் உள்ளதாக சோமாலிய வெளியுறவு அமைச்சர் அப்துல்சலாம் ஹட்லாலிய ஓமர் பிபிசியிடம் தெரிவித்தார்.
வங்கதேசத்தில் புயல் காரணமாக இதுவரை 5 உயிரிழந்துள்ளனர். மேலும் 10,000 பேர் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். வங்கதேசத்தை புயல் நெருங்கி வருவதால் அங்கு காற்று பலமாக வீசி வருகிறது. பல பகுதிகளில் மரங்கள் விழுந்துள்ளன. சில இடங்களில் குடியிருப்புகள் மீது மரம் விழுந்து பொதுமக்கள் வீடுகளுக்குள் அடைக்கப்பட்டு கிடக்கிறார்கள்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் கேகாலை மாவட்டத்தில் உள்ள அரநாயக்க பிரதேசத்தில் இன்று மாலை மற்றுமொரு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் உதயகுமார்.
கேகாலை மாவட்டம் அரநாயக்க பிரதேசத்தில் இன்று மாலை மற்றுமோர் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. கபரகொல பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகி உள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் கூறுகின்றது. அந்த பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பாளர்கள் ஏற்கனவே அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டதாகவும் இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. இருந்தபோதிலும் சேதங்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. வெள்ளத்தினால் கடும் பாதிப்புக்குள்ளான கொழும்பு மாவட்டத்தில் வெள்ள நிலைமையில் இன்னமும் மாற்றம் இல்லை என்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான்.
வெள்ளம் வந்ததில் தண்ணி நிலைமை இன்னும் அதே போல தான் இருக்கிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் அவர்கள் பொது ஸ்தானங்கள் இருக்கிறார்கள். அதே போல குடியேற்றம் நடக்கிற நேரத்தில் அந்த பல சவால்கள் இருக்கிறது. சவால்களுக்கு தான் நாங்கள் தீர்வு காண வேணும். பல ஆண்டு காலமா அவர்கள் உழைத்த பணங்கள், அதே போல அவர்கள் கட்டின வீடுகள், அவர்களுடைய பல சொத்துக்கள் எல்லாம் இந்த வெள்ள காரணத்தால அதெல்லாம் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே என்னதான் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களை எடுத்தால் கூடுதலான மக்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சுய தொழிலை செய்யக்கூடிய மக்களால் தான் காணப்படுது. எனவே அந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டை நடத்துறதுக்கு உருவாக்கக்கூடிய பொறுப்பு அரசாங்க மத்தியிலே இருக்கிறது. அதுதான் நான் கூறினேன்.
இதேவேளை கேகாலை மாவட்டத்தில் நிலச்சரிவு அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரண உதவிகள் திருப்தி அளிப்பதாக இல்லை என்கின்றார் மாகாண சபை உறுப்பினரான அண்ணாமலை பாஸ்கரன்.
அரசாங்கத்தில் ஒரு ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 225 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது சாப்பாட்டு வேலைக்கு. அந்த தோட்டத்தின் நிர்வாகத்தினூடாக அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இருந்த பொழுதிலும் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நலன் விரும்பிகள் நிறுவனங்களில் இருந்து கிடைக்கும் அந்த நிவாரண பொருட்கள் எங்களுடைய பெருந்தோட்டத்துறை சேர்ந்த எங்களுடைய மக்களுக்கு சென்றடைவது மிகவும் குறைவாக இருக்கின்றது. காரணம் வந்து என்னன்னு அந்த தோட்டப்புறங்களுக்கு போகும்போது பாதைகள் போக்குவரத்தும் பிரச்சனையா இருக்கு. ஆகவே அவர்களுக்கு நிவாரண பொருட்கள் தகுந்த முறையில் சென்றடைவதில்லை என்று தான் கூற வேண்டும். உரிய முறையில் நிவாரண உதவிகளை பெற்றுக் கொடுக்க முடியாமல் இருக்கின்றது
என்றும் குறிப்பிட்டார் சபரகமுக மாகாண சபை உறுப்பினர் அண்ணாமலை பாஸ்கரன்.
உதயகுமார், அனுமதி பத்திரமின்றி யானைக்குட்டி ஒன்றை தன்வசம் வைத்திருந்தது தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள கொழும்பு மேலதிக மஜிஸ்ட்ரேட் திலீன கமக்கே இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது பற்றிய தகவல்களை தருகிறார் கே எஸ் உதயகுமார்.
அனுமதி பத்திரமின்றி யானைக்குட்டியொன்றை தன்வசம் வைத்திருந்தமை தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள கொழும்பு மேலதிக மஜிஸ்ட்ரேட் நீதவான் திலீன கமகேயின் சேவை இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளது. நீதி சேவை ஆணைக்குழு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. நீதிபதி கமகேவுக்கு எதிராக விசாரணையொன்று மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்த அந்த ஆணைக்குழுவின் அதிகாரியொருவர் இதன்படி நீதிபதியின் சேவை இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதேவேளை நீதிபதி கமகே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டுமென்று கோரி சில பிரஜைகள் நேற்று கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்தனர். அதனை ஆராய்ந்த போது கருத்துக்களை தெரிவித்த கொழும்பு பிரதான மஜிஸ்ட்ரேட் நீதவான் கிஹான் பிலபிட்டிய சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக எதிர்வரும் 25 தேதி கொழும்பு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகி வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொடுக்குமாறு நீதிபதி திலீன கமகேவுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். நீதிபதி திலீன கமகேவை கைது செய்ய வேண்டுமானால் அதற்கான உத்தரவுகளை வழங்க தான் தயார் என்றும் பிரதான மஜிஸ்ட்ரேட் நீதவான் கிஹான் பிலபிட்டிய நேற்று அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த பின்னணியில் நீதிபதி கமகேவின் சேவை இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை. தொடர்வது தமிழக கண்ணோட்டம். ஆந்திரா மாநிலத்தில் உள்ள சேஷாசலம் வனப்பகுதியில் கடந்த ஆண்டு செம்மரக்கடத்தல் தொடர்பான ஒரு சம்பவத்தில் போலீசாரால் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த 20 பேரும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த சம்பவத்தில் தனது கணவனை இழந்த முனியம்மாள் என்பவர் போலீசுக்கு எதிராக வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தார். மனித உரிமை குழுக்களும் இந்த சம்பவம் தொடர்பாக நீதி விசாரணையை கோரியிருந்த நிலையில் ஆந்திர அரசு இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்தது. இந்த குழுவின் அறிக்கை நேற்று வெள்ளிக்கிழமை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த அறிக்கையில் போலீசார் மீது சுமத்தப்பட்ட சித்திரவதை செய்து கொன்ற புகார்களுக்கு ஆதாரம் இல்லை என்று கூறப்பட்டிருப்பதாக ஊடக தகவல்கள் கூறுகின்றன. இந்த அறிக்கை குறித்து பாதிக்கப்பட்ட முனியம்மாளிடம் பேசினேன். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்காக வாதாடி வரும் மனித உரிமை அமைப்பான மக்கள் கண்காணிப்பகம் என்ற அமைப்பின் இயக்குனர் ஹென்றி திஃபேனிடம் தொடர்பு கொண்டு கருத்து கேட்டேன்.
சென்ற ஓராண்டாக விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணையை வந்து ஆந்திர உயர்நீதிமன்றத்துடைய ஃபர்ஸ்ட் பெஞ்சுடைய கண்காணிப்பின் கீழ் நடந்து கொண்டிருக்கிறது. ஆந்திர உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சமீபத்தில் மாற்றம் செய்யப்பட்டு உத்தரகண்டில் பணி செய்த சீஃப் ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்கள் ஆந்திர உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்திலிருந்து ராமசுப்ரமணியம் ஜே ஆந்திர உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்த பின்னணியில் அவர்கள் இருவரும் அங்கே பொறுப்பேற்றிருக்க அந்த பின்னணியில் ஆந்திரா எஸ்ஐடி வேகமாக ஜூன் மாதத்திற்குள் இதை முடிக்க வேண்டும் என்ற பின்னணியில் ஃபைனல் ரிப்போர்ட்டர் ஃபைனல் ரிப்போர்ட் இந்த வழக்கில் ஃபைனல் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்தில், திருப்பதி அடிஷனல் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை சேலஞ்ச் பண்ண போகிறோம் என்று மனு செய்து அவருடைய இறுதி அறிக்கையுடைய நகலும் அந்த இறுதி அறிக்கையுடன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தஸ்தாவேஜுகளுடைய நகலும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மனு செய்திருக்கிறோம். நீதிமன்றம் அவர்கள் ஃபைல் பண்ண டாக்குமெண்ட்ஸை நான் முதல்ல பெருஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் நகல் கொடுக்குறேன் என்று கூறியிருக்கிறார். இது நேற்றைய தினம் திருப்பதியில் நடந்தது. 3ஆம் தேதி ஜூன் மாதம் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பது உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி முன் விசாரணைக்கு வரும். அப்பொழுது நாங்கள் இது சம்பந்தமாக அவர்கள் முன் வாதத்தை எடுத்து வைப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறோம்.
இந்த என்கவுண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு நடத்தப்படுகிற விதம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இதுதான் முதல் முறை எங்களுடைய அனுபவத்துல, அதாவது பொய்யான சாட்சியம் கொடுத்திருக்கிறோம் சொல்லி க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ எவிடன்ஸ் போதவில்லை, போதுமான சாட்சியம் இல்லை என்ற காரணத்தினால் நாங்கள் க்ளோஸ் பண்றோம் சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் தஸ்தாவேஜுகளை பார்த்த பிற்பாடுதான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். எங்களை பொறுத்தவரை இது உறுதியான ஒரு வழக்கு. நீதி இருக்கக்கூடிய 2 FIR-லையும் அவங்க சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அதனால நான் எதிர்பார்ப்பது அந்த 2 வழக்குல சார்ஜ் ஷீட் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கக்கூடிய 2 வழக்குல சாட்சிகளாக இது வரைக்கும் விசாரித்திருக்கக்கூடிய அந்த 3 நபர்களை குற்றவாளிகளாக சேர்ப்பார்கள் என்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு உண்டு.
ஹென்றி திஃபேன், தமிழகத்தில் அதிமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் புதிய அரசு அமைக்க ஆளுநரை சந்தித்து முதல்வர் ஜெயலலிதா உரிமை கோரியிருக்கிறார். இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மே 23ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மதியம் 12 மணி அளவில் பதவியேற்கிறார். அவரோடு 28 பேரை கொண்ட புதிய அமைச்சரவையும் பதவியேற்கிறது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 134 இடங்களை கைப்பற்றியது. இதையடுத்து அதிமுகவின் சட்டமன்ற கட்சித் தலைவராக ஜெயலலிதா நேற்று தேர்வு செய்யப்பட்டார். இன்று ஆளுநரை சந்தித்த ஜெயலலிதா புதிதாக ஆட்சி அமைக்க உரிமை கோரி தனக்கு ஆதரவளிக்கும் 133 MLAக்களின் கடிதத்தை ஆளுநரிடம் அளித்தார். அதனை பெற்றுக்கொண்ட ஆளுநர் ரோசையா புதிய முதல்வராக பதவியேற்க முறைப்படி ஜெயலலிதாவுக்கு அழைப்பு விடுத்தார்.
முரளிதரன், அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு 23ஆம் தேதி தேர்தல் நடத்த கோரி திமுகவால் தாக்கல் செய்த மனு மீது நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் உத்தரவு தொடர்பான செய்திகளை தொகுத்து தருகிறார் மீண்டும் முரளிதரன்.
தமிழகத்தில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட தஞ்சாவூர், அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளுக்கு எப்போது தேர்தல் நடத்துவது என்று எல்லா கட்சிகளுடனும் கலந்தாலோசித்து மே 27ஆம் தேதிக்குள் முடிவு செய்ய வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தஞ்சாவூர் ஆகிய 2 தொகுதிகளிலும் பெருமளவில் வாக்காளர்களுக்கு பணம் அளிக்கப்பட்டதாக கூறிய தேர்தல் ஆணையம் மற்ற 232 தொகுதிகளுக்கு தேர்தலை நடத்தியதோடு இந்த 2 தொகுதிகளிலும் தேர்தலை மே 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்கள் இந்த 2 தொகுதிகளிலும் தேர்தலை ரத்து செய்து புதிதாக தேர்தல் நடைமுறையை துவங்க வேண்டுமென கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தனர். இதையடுத்து 2 தொகுதிகளுக்கும் தேர்தல் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு ஜூன் 13ஆம் தேதியன்று வாக்குப்பதிவு நடக்கும் என நேற்று அறிவிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மே 23ஆம் தேதியே தேர்தலை நடத்த வேண்டுமென திமுக சார்பில் இன்று மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி கல்யாண சுந்தரம், மகாதேவன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. திமுக சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர்கள், தமிழகத்தில் விரைவில் மாநிலங்களவை தேர்தல் நடக்கவிருப்பதால் புதிய உறுப்பினர்கள் தேர்தலில் வாக்களிக்க ஏதுவாக முன்பே அறிவிக்கப்பட்ட தேதியில் தேர்தலை நடத்த வேண்டுமென கோரினர். ஆனால் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இதனை ஏற்கவில்லை. இதையடுத்து எல்லா கட்சிகளையும் கலந்தாலோசித்து மே 27ஆம் தேதிக்குள் தேர்தல் தேதியை முடிவு செய்து அறிவிக்க வேண்டுமென நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். தேர்தல் ஆணையம் முறையற்ற வகையில் செயல்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கும் திமுக இது குறித்து விவாதிப்பதற்காக தனது செயற்குழுவை வரும் செவ்வாய்க்கிழமையன்று கூட்டியுள்ளது. இன்று மேலும் ஒரு அரசியல் நிகழ்வாக, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும் தோல்வியை சந்தித்த மக்கள் நலக் கூட்டணியைச் சேர்ந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, சிபிஎம்மின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் ஆகியோர் தேமுதிக கட்சி தலைமையகத்திற்கு சென்று அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்தை சந்தித்து பேசினர். இதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தாங்கள் தொடர்ந்து இணைந்து செயல்படப் போவதாக தெரிவித்தார்.
முரளிதரன் வழங்கிய இந்த குறிப்போடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.